உதாரண வடிவம், முதல் அதிகாரத்துல உதாரண வெண்பாவை பார்க்க வேண்டும். அந்நியம் இல்லாமை அறக்கு ஒன்று உணர்வு என்றார் இறைவன். ஏனைய பசு பாசங்களுக்கு வேறாக இருப்பவன் அல்ல. அந்நியம் இல்லாமை, அந்நியம் இல்லாமையால் ஆள் சேர்த்து அந்நியம் இல்லாமையினால் அவன் எல்லா பொருளோடும் வேறாகன் இல்லாமல் உடனாக கலந்தே இருப்பதனால் அறத்து இறைவனுக்கு அரணுக்கு உணர்வு ஒன்று என்றான். மாற்றிக்கொள்ள வேண்டும் சொற்களை. உணர்வு ஒன்று இன்று சொற்களை முன்பின் மாற்றிக்கொள்ள வேண்டும். உணர்வு ஒன்று என்றான். உணர்வுன சுட்டுணர்வு, உணர்வுன சுட்டுணர்வு சுட்டறிவு. உணர்வு ஒன்று இறைவன் சுட்டி உணரப்படுவதாக ஒரு பொருளும் இல்லை. ஒன்றுன ஒரு பொருளும் இன்றான்னு இல்லையா? இறைவன் சுட்டி அறியப்படுமாறு ஒரு பொருளும் இல்லை. உணர்வு ஒன்று என்றார். உணர்வுன சுட்டுணர்வு. ஏனென்றால் அவன் அந்நியம் இலா. அவன் எல்லாவற்றையும் தனக்குள் அடங்கி இருக்கின்ற தன்னுடைய வியாபாரத்திலே வியாபியமாக அடங்கி இருக்கின்ற எல்லா பொருள்களையும் அறிந்தவாறு எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கிறானே தவிர அவர் சுட்டி அறிவது இல்லை. சுட்டி அறியும்படியாக எந்த பொருளும் இல்லை. உணர்வு ஒன்று இருக்கிறார். இது முதல் வரி. அந்நியம் இல்லாமை அறத்து உணர்வு ஒன்று என்றார். எனவே இறைவன் சுட்டி சுட்டி உணர மாட்டார். அடுத்த அடியில அந்நியமிலா அப்படி உன்னை சொன்னபடி அப்படி வேறாக இல்லாத இறைவன் அந்நியமிலா அசத்தை காண்புவனே. அசத்தை அறிய வேண்டுமென்றால் இறைவன் அசத்தை அறிய வேண்டுமென்றால் அசத்தை காண்புவனே எப்படி காண்பான்? அசத்தை காண்புவனே அந்நியமாக காணான். தனக்கு வேறாக வைத்து அவன் அறிய மாட்டான், அந்நியமாக காணான். எப்படி ஒரு உதாரணம் சொல்லுகிறார்? சூரிய ஒளி இடத்திலே சூரிய ஒளி வந்த காலத்திலே இருள் என்ன செய்கிறது? இருள் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் விடுகிறதா? அந்த இடத்தில் இல்லாமல் போய்விட்டதா? அந்த இடத்திலே அடங்கி விளங்கி தோன்றாமல், விளங்கி தோன்றாமல் ஒளிக்குள்ளே அடங்கி கிடக்கிறது. கதிர் முன் இருள் போல, கதிர் முன் இருள் போல. கதிர்னா சூரியன். சூரியன் முன்னிலையில் இருள் போல மானா அசத்து. அசத்து பொருள்கள் மானான சிறப்பில்லாத, சிறப்பில்லாத இந்த அசத்து இன்மை. மானா அசத்து இன்மைனா விளங்கினில்லா, விளங்கினில்லா இல்லா, விளங்கினில்லா. மானா அசத்து இன்மை மற்றும் அது அசைச்சொல். நன்று. எனவே இந்த வெண்பாவினுடைய கருத்து நம்ம விளங்குவது போல இருக்கும். ஆனால் சொல்லும் போதுதான் தடுமாற்றம்லாம் உண்டாகும். நல்லா விளங்கியது போலத்தான் இருக்கும், அதை எப்படி எடுத்து சொல்லும் போதுதான் சிக்கல். கேட்காதவரை ஆசிரியர் கேட்காதவரை தொல்லையில் அது உங்க மேல குற்றையில். அது நூலினுடைய இயற்பே எப்படி, அது பல முறை சொல்லி பார்த்தால்தான் வரும். எனவே அந்நியம் இல்லாமை அறக்கு ஒன்று உணர்வு என்றால் அந்நியம் இல்லாமல் அகத்தை காண்புவனே அந்நியமாகத்தான் அவன் முன் கதிரும் இருள் போல மானா அசத்து இன்மை. இந்த பொருள் வழங்கிவிட்டதா? ஏதாவது ஐயப்பாடு இருக்கா? ஐயம் திரிபு ஒன்று இல்லை. அங்க வேலுவன் படிங்க, அந்நியம் இல்லாம்
அந்நியம் இல்லாமல் அறத்து உணர்வு ஒன்று அந்நியமில்லா அசத்தை காண்பவரே அந்நியமா காணான் அவன் கருவும் இருந்து போல மானா அசத்து உண்மை மறுத்து.
அப்படி பொருள் உணர்ந்து எப்படி குறித்து படித்தா எளிமையா விளங்கிடும். அறம் அறம்னா சிவன், அறம் ஏன் அவனுக்கு இறைவனுக்கு அந்த அறம் என்ற பெயர். வாசத்தை வாசத்தை அறுப்பவன், வாசத்தை நீக்குகிறான் அறம்.
அதாவது அந்நியமா காணான்
அவன் முன் இந்த சூரியன் முன்னாலே இருள் போல இந்த அசத்து இல்லை அவன் முன். அவன் கதிர்முன் இருள் போல அசத்தி இல்லை விளங்கினில்லாம். அவன் முன் விளங்கினில்லாம். இப்ப கீழே விளக்கம் பாருங்க படிங்க. சரி,
சுட்டு உணர்வு இன்மையான் முதல்வர் அசத்தை அறியான்.
இது அந்த மற்ற சமயத்தை கேட்கிறார்கள். இறைவனுக்கு சுற்றுணர்வு இல்லையாதலால் சுற்றுணர்வு இன்மையான் முதல்வன் அசத்தை அறியான் என்று நீங்கள் சொன்னால் அது அப்படி. இறைவனுக்கு சுற்றுணர்வு இல்லை என்றால் அவன் முற்றுணர்வு உடையவன் என்பது குறைபாடாக முடியும். அது அதற்கு குறையாகாதா?
ஒரு முறை இருக்குமே அப்படிங்கிறார்.
அப்படி நிறைய குறை இறைவனுக்கு இருக்கு. நம்ம போல அவனால பிறக்க முடியுமா இறக்க முடியுமா? அதெல்லாம் குறைபாடு அவனுக்கு அனுபவிக்க முடியாத பாவம். இறைவனுக்கு அனுபவம் வேற கிடையாது. உங்ககிட்ட சொன்னா எத்தனை உடையிலும் இங்க உள்ள இருக்கு. எனவே அது முற்றுணர்வு உடைமைக்கு இழுத்து ஆகாதா? அதற்கு என்பாரை நோக்கி இழுக்கு இல்லை, சுற்றுணர்வு இல்லாமல் அவனுக்கு இழுக்க குறைபாடு ஆகாது என்று வலியுறுத்துகிறார்.
அந்நியம் இல்லாமல் அறக்கு ஒன்று உணர்வு என்றார்
இல்லையா? அறக்கு
ஒன்று உணர்வு என்றார்
அப்படியே போட்டுதான்.
தன்னுள்
வியாபியமான இறைவனுக்குள் வியாபியமாக இருக்கிற அடங்கி இருக்கிற பசு பாசங்களோடு இறைவனை கூடி இருந்திருக்கிறான் வேற்றுமையின்றி உடனாய் நித்தலை உடைய முதல்வனுக்கு. வந்து சுட்டி அறிய கிடப்பது ஒன்று இல்லை.
அந்நியம் இல்ல அசத்தை காண்பவரே அந்நியமா காணான். அத்தன்மையனாகிய புதன் அசத்தை அறியவன் ஆயினும் அறிந்து ஆங்கு அறிவது அன்றி நம்மளோர் போல வேறாக சுட்டி அறிவான் அல்ல.
அத்தன்மையனாகிய முதல்வன் எத்தன்மையனாகிய
முதல்வன்
அந்த முதல்வன் அசத்தை அறியலுருவானாயும் அசத்தை அறிய வேண்டும் என்றால் அறிந்து ஆங்குன்னு அப்படிலாம் போய் கூடாது. அறிந்தாங்கு அறிந்தாங்கு அறிவன் அன்றி அறிந்தாங்கு அறிவன் அன்றி அறிந்தபடியே இப்போதும் அறிந்தபடியே இருப்பானே தவிர அறிந்தாங்கு அறிவன் அன்றி நம்மனோர் போல வேறாக சுற்றி அறிவான் ஒவ்வொன்றாக இது இன்னது இன்னது என்று சுற்றி அறியமாட்டான்.
போல அவனும் அசத்து என்னை நியாயத்தின் முன் இருக்கும் போல அவன் முதல்வன் எதிர் நன்மை இல்லாத பிரபஞ்சம் விளங்கி நில்லாதாகலாம் என்றவாறு
மானா அசத்துக்கு என்ன பொருள் சொல்லுகிறார்?
நன்மை இல்லாத பிரபஞ்சம்.
நன்மை இல்லாத பிரபஞ்சம் அது என்ன? நன்மை இல்லாத பிரபஞ்சம் முக்கிய விளக்கம் சொல்லுகிறார். நான் படிக்க அடுத்து
அசத்தை விளைவிப்பதாகிய ஏகதேச உணர்வு முற்றுணர்வை தடுப்பது ஆகலால் அதற்கு இல்லாமை முற்றுணர்விற்கு மேம்பாடுதாவதன்றி இழுத்து ஆகாது என ஐயம் அகற்றி ஏதுவை வலியுறுத்தவாறு காண்க.
எனவே அசத்தை விடைப்பதாகிய விடைப்பதாகியன அறிவதாகிய அசத்தை அறிவதாகிய ஏகதேச உணர்வு சுற்றுணர்வு. ஏகதேச உணர்வு என்றால் சுற்றுணர்வு. அசத்து பொருளை அறிவதாகிய சுற்றுணர்வு எதற்கு தடை? முற்றுணர்வை தடுப்பது. முற்றுணர்வுக்கு அது தடை. இப்போது நம்முடைய வியாபக அறிவுக்கு தடை எது? நம்மிடம் இருக்கிற இந்த சுற்றறிவு. இந்த சுற்றறிவை உண்டாக்குவது எது? கருவிகள். ஐம்பொறி முதலிய கருவிகள். ஐம்பொறி முதலிய கருவிகளால் தான் இந்த ஏகதேச உணர்வு நமக்கு வருது. இந்த சுற்றுணர்வாகிய ஏகதேச உணர்வு இருக்கிற வரை நம்மிடத்தில் இருக்கிற வியாபார உணர்வு விளங்கும். எனவே இது நீங்க வேண்டும். அதாவது இந்த கருவிகளிலிருந்து நாம் விடுபட்டு நீங்கி கருவிகளினுடைய தொடர்பு நீங்கி இந்த சுற்றுணர்வும் நீங்கினால் நம்மிடம் இருக்கிற வியாபார அறிவு விளங்கி தோன்றும். எனவே முற்றுணர்வை தடுப்பது ஆகலாம் அகுதி இல்லாமை. இறைவனுக்கு அகுதி இல்லை. அந்த எது? ஏகதேச உணர்வு. அகுதி இல்லாமை முற்றுணர்வுக்கு மேம்பாடு தானே தவிர குறைபாடு இல்லை. சுற்றுணர்வுக்கு மேம்பாடு ஆவதன்றி இழுக்கு ஆகாது என ஐயம் அகற்றி ஏதுவை வலியுறுத்தினார். சரி, என்ன பொருள்
மானானா?
இல்லாத சிறப்பு இல்லாத அந்த சொல்லுக்கு என்ன ஒரு விளக்கம்? மானாமையாவது என்ன பொருள்? வியாபக உணர்வுக்கு விடயம் ஆகாமை. அப்ப இறைவனுடைய வியாபக அறிவுக்கு இந்த அசத்து விடயமாக புலப்படாது. இறைவனுடைய வியாபக அறிவுக்கு இந்த அசத்து புலப்படாது. எனவே அது நன்மை இல்லாத அசத்து விளங்காமை குறித்து நின்றது. அந்த கடைசி மற்ற அசை சொல் அதன் பொருள் கிடையாது.
இன்னொரு
விதமாகவும் அந்த மற்ற என்பதற்கு பொருள் கொள்ளலாம். ஒன்று அசை, அதாவது அல்லது இந்த மற்ற என்ற சொல்லை எடுத்து இரண்டாவது அடியிலே இருக்கிற காண்புவனே இருக்கிறதுலையோ இரண்டாவது அடி அதற்கு முன்னாலே சேர்க்க வேண்டும். மற்ற காண்புவனே என்று சேர்த்தால் அது வினைமாற்று ஆகும். இப்ப வினைமாற்றுன்னு என்ன இலக்கணம் ரெண்டும் இலக்கணம் தான். வினைமாற்று ஒரு உதாரணம் பாருங்க, நான் இதிலே தலையிட மாட்டேன், தலையிட்டேனானால் என்று சொல்லுறோம் இல்லையா, அதான் வினைமாற்று. முதல்ல ஒன்றை கேள்வி அதற்கு எதிர்மறையா எதிர் எதிராக எதிராக நான் இதிலே தலையிட மாட்டேன், தலை கொண்டால் சும்மா விட மாட்டேன் என்று பேசுறாங்க பேச்சு வழக்கில், அதுதான் வினைமான். அந்த இடத்துல மற்ற என்பதை சொல்ல வேண்டும். நான் இதிலே தலையிட மாட்டேன், மற்ற தலைப்பட்டால் நடப்பது வேறு என்று இப்படி சொல்லுவதுதான் மற்ற என்பது வினைமான். அந்த முறையிலே இங்கே கொள்ளலாம், இறைவன் அசத்தை காண மாட்டான், காண்பானே காண்பானான் பேராக காணும் என்று அப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று என்ன விளங்குதா ஐயா? வினைமாற்றுன்னா விளங்குதா? வினைமாற்றுன்னா ஒரு கருத்தை சொல்லி அதற்கு எதிரான கருத்தை
சொல்லுவோம்.
அந்நியமாக சரி. அடுத்து
உணர்வும் கதியும் ஆகுமையர்.
உணர்வு எங்க இருக்கு? உணர்வுங்கிற சொல் எங்க இருக்கு? முதல் வரியில் முதல் வரியில உணர்வுங்கிற சொல்ல உணர்வுங்கிறதுக்கு நேரம் அர்த்தம் என்ன? உணர்வுன்னு அறிவு. அறிவு இந்த இடத்துல அறியப்படுகிற பொருள், உணரப்படுகிற பொருள் என்று சுட்டி உணரப்படுகிற பொருள் ஒன்று இல்லை. உணர்வு ஒன்று என்றாம்னா உணரப்படுகிற பொருள் ஒன்று இல்லை. எனவே உணர்வு என்பது உணரப்படுகிற பொருளை குறிப்பதனாலே ஆகுவேர். ஆகுவேர்னா தெரியுமா? ஆகுவேர் உங்களுக்கு அது வேறொரு ஆகு பேரு சொல்லுங்க. சொல்லுங்க உதாரணம், உதாரணம் எடுத்துக்காட்டு தொழிலாக பெயர் தெரியாதா? தொழிலாக பெயருக்கு பொங்கல், காலையில பொங்கல் சுவையாக இருந்தது. பொங்கல் தான் அது தொழில், பொங்குதல். பொங்குதல் என்பது தொழில். ஆனா இந்த இடத்துல அந்த தொழிலால் செய்யப்பட்ட பொருளை குறிக்கிறது, அது தொழிலாகும். வற்றல், வருவல் எல்லாமே தொழிற்பெயர்கள் தான். இப்படி ஆறு ஆகுமே, ஆறுக்கு மேலே இருக்கு, நிறைய இருக்கு. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று ஆறு பொதுவாக கொண்டு வார். ஆறுமுக ஐயா ஒரு உதாரணம் கொண்டுங்க. ஒரு ஆகுமே இருக்கு ஏதாச்சும் நட்சத்திரத்தில் பிறந்தவன். சரி, கிளைதான் மரக்கிளைதான், அதுல ஒண்ணு ஆகு பேர் கிடையாது. வெள்ளைங்கிறது பண்பு, பண்பை எடுத்து வர முடியுமா? அந்த பண்பை உடைய துணியை குறிக்கிறது, அதுதான் ஆகு பேர். அப்படி வரணும் ஊர் வாங்கி நல்ல நேரத்துல சொன்னீங்க. அதுபோல இங்கே உணர்வு என்பது உணரப்படுகிற பொருளுக்கு ஆகியது. இன்னும் அடுத்த உதாரணம் கதிர். கதிர்னா என்னது? ஒளி. கூறிய ஒரு கதிர் ஒளிக்கதிர். இந்த இடத்துல ஒளிக்கதிரை குறிக்கவில்லை, சூரியன், சூரியனை குறிக்கிறது. எனவே அந்த ரெண்டும் ஆகும் பெயர். இந்த உரை ஆசிரியர்கள் இது இன்னும் ஆகும் பெயர்னு சொல்ல மாட்டாங்க, ஏனென்றால் படிக்கிறவருக்கு தெரியும் என்ற நம்பிக்கை அவர்கள். மாணவர்கள் இதெல்லாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டார்கள். இப்படி தொட்டுக்கட்டினாலேயே புரிந்து விடுவார்கள் என்று ஆகும் பெயர் என்று மட்டும்தான் அழுதுவார்கள். நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஆகுமே. அடுத்த கதிர்முன் இருள் அந்த ஓமை. கதிர்முன் இருள் ஈட்டு இந்த இடத்துல முனையாமை மாத்திரைக்கு ஒரு குடை ஓமை, ஒரு குடை ஓமை. அந்த பொருள் கதிர்முன் இருள் எதற்கு ஓமை? முனைத்து நில்லா, அசத்து அசத்து முனைத்து நில்லா என்பதை விளக்குகிற ஒரு குடை ஓமை. அதாவது ஒரு குடை ஓமை என்ன? முழுதும் பொருந்துவதற்கு என்ன ஓமை? அது முற்று ஓமை. முழுதும் பொருந்தினால் முற்று ஓமை, ஒரு பகுதி பொருந்தினால் ஒரு குடை ஓமை. பெரும்பாலும் எல்லா ஓமைகளும் ஒரு குடை ஓமை தான். முற்று ஓமை ரொம்ப புலி போல, உயிர் போலவா? உயிர் போல பாடி பறந்து கொண்டால் அந்த குரலை இன்னைக்கு மட்டும் வேற கருப்பு நிறம் எல்லாம் உள்ள கூடாது, அதெல்லாம் ஒரு உடை. இதை வழிநூல் வழிநூலில் என்ன சொல்லியிருக்கிறார் ஆசிரியர், முனைத்திடாது அசத்து சத்தின் இதைவோமே அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த முதல் அதிகரணத்துல சைவ சித்தாந்தம் முன்வைத்த கருத்து என்ன? அதான் என்னது முன்வைத்த கருத்து? இந்த முதல் அதிக இந்த ஐந்து பொருள் என்ன நல்லவா காரியதா அதிகரணம் என்றார் சத்தின் முன் சத்து, சத்தின் முன் அசத்து விளங்கி நில்லார். அதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. அது பொருந்துமா பொருந்தாதா என்பது ஐயப்பம். அதற்கு அந்த சிவாசிரித சைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சத்தின் முன் அசத்து விளங்கி நிற்கும் விளங்கி நிற்கும் என்று பல சான்றுகளை கொடுத்து கேட்கிறார்கள். சத்தின் முன் அசத்து விளங்கி நிற்கும் என்று திருமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிரசமயத்தாருடைய மறுப்பு. அதற்கு சைவ சித்தாந்தம் என்ன விடை கூறுகிறது அதைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். ஆக அங்கே யாவையும் சூன்யம் என்றால் சத்தாகி இறைவனுக்கு முன்னாலே அசத்து இல்லை என்பது பொருள் அல்ல, விளங்கி நில்லா என்பதுதான் பொருள். விளங்கி நில்லா என்பதுதானே பொருளை தவிர இல்லை என்பது அல்ல. அவர்கள் என்ன பிரசமிதர் என்ன நினைக்கிறார்கள், இல்லை என்ற பொருளை வைத்துக் கொண்டு மறுக்கிறார். இது நோக்கம் அல்ல. அப்படி சொல்வது வைகண்டாருடைய கருத்து இல்ல. யாவையும் சூன்யம் என்றால் இறைவனுக்கு முன்னாலே விளங்கி தோன்றார் எவை என்பதுதான் கருத்து. இறைவனுடைய வியாபாரத்துக்குள்ள அடங்கியிருக்கு எதிரே விளங்கிட்டு, இறைவனுக்கு எதிரே எதுவும் விளங்கி இல்லா, எதிராக எதுவுமே இல்லை. இருந்தால் தானே சுட்டி அறிய முடியும். நான் உங்களை அறிவதை கூட நீங்கள் என்ன அறிவதை கூட எதிரே எதிரே இருந்தால் தானே சுட்டி அறிய முடியும். அப்படி இறைவனுக்கு எதிராக எதுவும் கிடையாது, பசுவும் கிடையாது பாசமும் கிடையாது, எல்லாம் அவனுக்குள்ளே. அப்படி இருக்கிற போது எப்படி அவனுக்கு சுட்டுணர்வு இருக்க முடியும்? அதற்கு உதாரணமாகத்தான் அந்த அவனுடைய அவளை பெற்ற ஞானிகள் பெரியோர்கள் அவர்களுக்கு சுற்றுணர்வு இல்லை, அவர்கள் வியாபக உணர்வோடு தான் இருக்கிறார்கள். அவர்களைப் போலத்தான் இறைவனும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வியாபகமாக அறிந்தாங்கு அறிந்து நிற்கிறார். சுட்டி அறிவது என்று